الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்ட விளக்கத்தில் சென்ற வாரம் தாய்க்குரிய பங்கு என்ன என்பது ஞாபகப்படுத்தப்பட்டது. தாயை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோடு வருகின்ற போது, பிறந்தவருக்கு தாய், இறந்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால் ஆறில் ஒரு பகுதி தாய்க்கு பங்காக கிடைக்கும். இறந்தவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் தாய்க்கு மூன்றில் ஒரு பகுதி கிடைக்கும். மனைவி கணவர், மனைவி அல்லது கணவர் தந்தை இப்படி வருகின்ற போது, இறந்தவருக்கு மனைவி தந்தை தாய் இந்த மூணு பேரும் இருந்தால், அல்லது இறந்தவர் பெண்ணாக இருந்து கணவர் தாய் தந்தை இப்படி இந்த மாதிரியான உறவு முறை வாரிசுக்காரர்களாக வந்தால், அத்தகைய நேரத்தில் தாய்க்கு மூன்றில் ஒன்று என்று இல்லாது எஞ்சியதில் மூன்றில் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொன்னோம். அப்ப எஞ்சியதில் மூன்றில் ஒன்று என்பது மொத்தத்தில் மூன்றில் ஒன்று என்பதை விட குறைந்த ஒரு தகுதி, குறைந்த ஒரு அளவு, தந்தையை விட தாய்க்கு அதிகரித்து விடக் கூடாது என்பதற்காக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு தீர்ப்பு வழங்க, சஹாபாக்களும் அதை, அநேகமான சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அத்தகைய சூழ்நிலையில் தாய்க்கு அவ்வாறுதான் வழங்கப்பட வேண்டும் என்ற விளக்கத்தை சொன்னோம். அதே போன்று தவறான உறவு மூலமாக குழந்தை பெற்றெடுக்கப்பட்டால் அந்த குழந்தையினுடைய வாரிசாக அந்த தாய் வருவாள். அந்த தாய்க்கு அந்த குழந்தை மட்டுமாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய மொத்த சொத்துமே தாய்க்கு தான் என்ன செய்யும், சொந்தமாகும் என்ற விளக்கம் எல்லாம் சென்ற முறை சொல்லப்பட்டது. இன்று சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அடுத்ததாக ஆரம்பத்தில் இந்த சூரத்துல் நிசாவினுடைய 11வது 12வது வசனங்களில் வாரிசுரிமைக்குரிய சட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அதுல பிள்ளைகளுடைய சட்டம், பிறகு பெற்றோர்களுடைய சட்டத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹு தஆலா கணவன் மனைவியினுடைய சட்டத்தை சொல்கின்றான். வலக்கும் நிஸ்ஸுமா தரக அஸ்வாஜிகும் இல்லம் யகுல்லஹுன்ன வலது, உங்களுடைய மனைவிமார்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால், உங்களுடைய மனைவிமார்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் உங்களுக்கு அவர்களுடைய சொத்தில் அரைப்பகுதி கிடைக்கும். வலக்கும் நிஸ்ஸுமா தரக அஸ்வாஜிகும் இல்லம் யகுல்லஹுன்ன வலது, மனைவிக்கு பிள்ளை இல்லாவிட்டால் கணவனுக்கு மனைவியினுடைய சொத்தில் பாதி செல்லும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சரி, மனைவிக்கு பிள்ளை இருந்தால் அது இவருடைய பிள்ளையாக இருக்கலாம், அல்லது வேறு திருமணத்தின் மூலம் பிறந்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது தவறாக கிடைக்கப்பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைதான் என்ற வகையில் மனைவிக்கு பிள்ளை இருந்து விட்டால் இந்த கணவருக்கு நாலில் ஒன்று சொத்தில் நாலில் ஒன்று, ஏற்கனவே பாதி என்று சொன்னோம், முதலாவது பங்கு பாதி, அப்ப 100,000 என்று சொன்னா 50,000 கொடுக்கணும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கின்றான், மனைவிக்கு பிள்ளை இருந்தால் கணவருக்கு சொத்தில் நாலில் ஒரு பகுதி, சொத்துல நாலில் ஒரு பகுதி, நாலில் ஒரு பகுதி என்று சொல்லும் போது 100,000 என்று சொன்னா 25,000 என்ன செய்யணும், கணவனுக்கு பங்காக கிடைக்கும். அது போக ஏனைய வாரிசுக்காரர்களுக்கு மற்ற பங்குகள் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். சகோதரர்களே, கணவன் மனைவி உறவு எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் சொன்ன முறையில் அவர்களுடைய, அதாவது அவர்களுடைய திருமணம் நடைபெற்றிருக்க வேண்டும். இஸ்லாம் சொன்ன முறையில் அந்த திருமணம் நடைபெற்றால்தான் என்ன, அவர்கள் உண்மையில் கணவன் மனைவிகளாக ஆகுவார்கள். ஆனா இப்ப நாங்க வெளிநாட்டுக்கு வந்த பிறகு நாட்டில் இந்த மாதிரியான செய்திகள் கேள்விப்பட்டது குறைவு. இங்கு வந்த பிறகு சில செய்திகள் இங்கு வந்து என்ன செய்யறாங்க, சிலாக்கள் ஒன்றாகி கணவன் மனைவியே வாழ்றாங்க. எங்க கல்யாணம் முடிச்சீங்கன்னு கேட்டா இல்லையா, மோதிரம் மாத்தி கொண்டாங்களாம் அவங்க, ஆளுக்கால் மோதிரம் மாத்தி கொண்டார்களாம். அப்ப இது இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண முறையா, இல்ல. அப்ப இஸ்லாம் திருமணத்துக்கு என்று சட்டம் வைத்திருக்கின்றது. அந்த சட்ட அடிப்படையில் சமயத்தில் ஊரறிய சட்டங்களை பேணி செய்திருப்பார்கள். ஆனால் பிறகு பார்த்தால் திருமணம் வந்து செல்லுபடி என்ற நிலை கூட வரலாம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சட்டம் உங்களுக்கு தெரியும், அதாவது நபியுடைய காலத்திலேயே ஒரு தாயிடம் பால் குடித்த இருவர்கள் திருமணம் முடித்தார்கள். அப்ப சட்டப்படித்தான் கல்யாணம் எல்லாம் நடந்தது. ஆனால் பிறகு தெரிய வந்தது என்ன, அவர்கள் பால்குடி உறவு மூலமாக இருவரும் சகோதர சகோதரிகள், சகோதர சகோதரிகள் என்றது தெரிய வந்தது. எனவே திருமணத்தை நபியவர்கள் செய்தார்கள், ரத்து செய்தார்கள். அப்ப எனவே இஸ்லாம் கூறக்கூடிய அந்த திருமண உறவு முறை என்னதோ, சட்டம் என்னதோ, அந்த முறைப்படி அந்த திருமணம் நடைபெற்றிருந்தால்தான் கணவன் மனைவி என்ற சட்டத்திற்கு என்ன செய்வார்கள், அவர்கள் வருவார்கள். இப்ப நாங்க ஏற்கனவே சூரத்துல் மாயிதாவுடைய விளக்கத்துல வந்து, அதாவது வேதக்கார பெண்களை, யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்யலாம்னு சொன்னோம். அப்ப அப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த பெண் மரணித்து விட்டால், இப்ப புன்னாடி தானே மனைவியா இல்லையா, மனைவி என்ற வகையில் அவளுடைய சொத்திலிருந்து இவருக்கு பங்கு கிடைக்குமாண்டா, பங்கு கிடைக்காது. காரணம் என்ன, மனைவியாக இருந்தாலும் பாருங்க, அல்லாஹு தஆலா திருமணம் என்பதற்கு அதை அனுமதித்தார், ஆனால் வாரிசு உரிமை சட்டத்தில் அந்த அனுமதியை கொடுக்கல. நபி சொன்னாங்க, லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர, ஒரு முஸ்லிம் காஃபிருக்கு அனந்தரமாக மாட்டான், ஒரு முஸ்லிம் காஃபிருக்கு அனந்தரமாக மாட்டான். வலல் காஃபிருல் முஸ்லிம, ஒரு காவிர் முஸ்லீமுக்கு அனந்தரமாக ஆகவும் மாட்டான். வாப்பா இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, மகன் இஸ்லாத்துக்கு வரல. வாப்பா இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, மகன் என்ன செய்யல, இஸ்லாத்துக்கு வரல. கணவன் மனைவியாக வாழ்ந்த ரெண்டு பேரும் நன்முஸ்லீம்களாக இருந்து பிறகு என்ன செய்கின்றார்கள், ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார், கணவன் இஸ்லாத்துக்கு வருகின்றார், ஆனால் இந்த மனைவி அனந்தரக்காரா வருவான்னு சொன்னா இல்ல, வரமா அவட சொத்துல இவருக்கு பங்கு என்ன செய்யாது, வர மாட்டாது. எனவே அனந்தர சொத்து சேருவதற்கு இஸ்லாம் போட்ட நிபந்தனைகளில் ஒன்றுதான் என்ன, அவர்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அனந்தரக்காரனாக வரலாம். எனவே வேதக்கார பெண்மணியை முடிப்பதற்கு அனுமதித்தது மார்க்கம், ஆனால் அவருடைய சொத்துக்கு அனந்தரக்காரராக ஆகுவதற்கு என்ன செய்யல, அனுமதி வழங்கவில்லை. சரி, அப்ப எனவே கணவன் மனைவி விடயத்தில் நாம் சொன்னது போன்று கணவனுக்குரிய பங்கு இரண்டு விதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று, கணவனுக்கு அரை பகுதி, மனைவி மரணித்தால் கணவனுக்கு அரை பகுதி, அந்த மனைவிக்கு பிள்ளை இல்லாவிட்டால், மனைவிக்கு பிள்ளை இருந்தால் கணவனுக்கு நாளில் ஒரு பகுதி என்று மார்க்கம் சட்டம் சொல்லியிருக்கின்றது. இதுதான் கணவனுக்கு சொல்லப்பட்ட பகுதி. சகோதரர்களே, இதை தாண்டி கணவனுக்கு என்ன செய்ய மாட்டாது, வேறு எந்த விதமான முறையும் வர மாட்டாது. இவைகளுக்கு தெரியும், சில சமயத்தில் பங்குகளை பிரித்து வழங்கிய பிறகு பேலன்ஸ் ஆகுனா என்ன செய்யறது என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப அந்த டைம்ல வாப்பா இருப்பார் என்று சொன்னா என்ன செய்யப்படும், வாப்பாவுக்கு பேலன்ஸ் வழங்கப்படும். இதே போன்று ஏனைய உறவுக்காரர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு என்ன செய்யப்படும். ஆனால் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பங்கை தவிர மேலதிக ஒரு பங்கு அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. மேலதிக ஒரு பங்கு என்ன செய்யப்பட மாட்டாது. இப்ப ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், தந்தை அவருடைய பங்கை எடுத்த பிறகு, தந்தை அவருடைய பங்கை எடுத்த பிறகு சொத்துக்களை பிரித்தார்கள், இன்னும் எஞ்சி இருக்கிறது என்றால் எஞ்சியதும் தந்தைக்கு வழங்கப்படும். ஆனால் கணவர் தன்னுடைய பங்கை எடுத்த பிறகு எஞ்சினால் கணவனுக்கு வழங்கப்படுமா என்றால் வழங்கப்பட மாட்டாது. அப்ப எனவே உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால், ஒருவர் ஒரு பெண்மணி மரணிக்கிறாள், அந்த பெண்மணிக்கு கணவர் இருக்கிறார், ஒரு மகள் இருக்கிறார், கணவனும் ஒரு மகளும். மகள் தனியே வந்தால் என்ன சட்டம், சொத்துல பாதி என்ன செய்யணும், உம்மட சொத்துல மகளுக்கு பாதி வழங்கப்பட வேண்டும். அப்ப 100,000 என்ன செஞ்சிட்டோம், பாதிய வந்து மகளுக்கு கொடுத்துட்டோம். இங்க கணவர் இருக்காரு, இப்ப கணவருக்கு வந்து பிள்ளையோடு வருகின்ற போது நாளில் ஒரு பகுதி வழங்கப்படும், 25,000 என்ன செஞ்சிட்டோம் கணவருக்கு கொடுத்துட்டோம். இப்ப எங்கி இருக்கின்றது, இன்னொரு 25,000, இன்னொரு 25,000 எங்கி இருக்கிறது, என்ன செய்வது சகோதரர்களே. அந்த 25,000 யாருக்கு வழங்கப்படும், மகளுக்குத்தான் வழங்கப்படும், கணவனுக்கு என்ன செய்யப்பட மாட்டாது. இப்ப தந்தை இருந்தால் அந்த இடத்துல யாருக்கு வழங்கப்படும், எஞ்சியது தந்தைக்கு வழங்கப்படும். ஆனால் கணவனை பொறுத்த வரைக்கும் அவர் பாதியை எடுப்பார், அல்லது கால்வாசி எடுப்பார், வேறு ஒன்றும் என்ன செய்யப்பட மாட்டாது, அவருக்கு வழங்கப்பட மாட்டாது. சரி, உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி மரணிக்கிறாள், அந்த பெண்மணிக்கு கணவனை தவிர வேறு யாருமே என்ன இல்ல, அனந்தரக்காரர் லிஸ்ட் ஒன்று இருக்குதா இல்லையா, அந்த அனந்தரக்காரர் லிஸ்ட்ல கணவனை தவிர வேற யாரும் என்ன செய்யல, வேற யாரும் அவளுக்கு இல்லை. இப்போது என்ன செய்வது சகோதரர்களே, தாயாக இருந்தால் அனந்தரக்காரர் யாரும் இல்லாவிட்டால் என்ன சட்டம் சொன்னோம், தாய்க்குரிய பங்கு வழங்கப்பட்ட பிறகு எஞ்சி இருக்கின்றது, யாருமே இல்லை அனந்தரக்காரர் லிஸ்ட்ல உள்ளவர்கள் யாருமே இல்லைண்டா, அந்த பேலன்ஸும் தாய்க்கு தான் வழங்கப்படும். ஆனால் இங்கு கணவர் அவர் மாத்திரம்தான் அனந்தரக்காரராக வந்திருக்கிறார், அவருக்குரிய பகுதி இங்கு ஆஃப் கொடுக்கப்படுவது சொத்துல. இப்ப மத்த ஆஃப் என்ன செய்யறது, கணவனுக்கு வழங்கப்படுவதாக இருந்தால் பல கட்டங்கள் தாண்டின பிறகுதான். இப்ப எங்களுக்கு தெரியும் அனந்தரக்காரர்கள் என்று ஒரு லிஸ்ட் இருக்கிறார்கள், அதுல விசேடமாக நாம் சொன்னவர்கள் தான் 6 பேர், யாரு, பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி, இவங்க அனந்தரக்கார லிஸ்ட்ல வரக்கூடியவர்கள். இதை தாண்டி அனந்தரக்கார லிஸ்ட்ல யார் வருவார்கள், சகோதர சகோதரிகள் வருவார்கள், சகோதர நெசவு, அது எப்ப என்பதை நாங்கள் பிறகு விளங்கப்படுத்துவோம். அதே போன்று தந்தையினுடைய சகோதரர்கள் என்ன செய்வார்கள், அனந்தரக்கார லிஸ்ட்ல வருவாங்க. சேர பிள்ளைகள் பிள்ளைகள் இல்லாவிட்டால் என்ன செய்வார்கள், அனந்தரக்கார லிஸ்ட்ல வருவார்கள். அப்ப இப்படி அனந்தரக்கார லிஸ்டுக்குரியவர்கள் யாருமே இல்ல, மாப்பிள்ள மட்டும்தான் அந்த பொம்பளைக்கு மூத்தாயிட்டான், வேற யாருமே இல்ல. இப்ப எஞ்சிய பாதியை என்ன செய்வது? இப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட முறைகள் ஒன்றுதான், அனந்தரக்காரர்கள் யாரும் இல்லாட்டி குடும்ப ஏனைய உறவினர்களுக்கு அனந்தரக்காரலாட்டி வழங்கணும்னு சட்டம் வைக்குது. எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கின்றோம், மகனின் மகன் அனந்தரத்தில் வருவார், ஆனால் மகளின் மகன் வரமாட்டார். மகனின் மகன் ஒருவர் மூத்தாராரு, அவருக்கு வந்து மகன் மூத்தாயிட்டாரு, அவருக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த மகன் ஏற்கனவே மூத்தாயிட்டாரு, அந்த மகன் ஏற்கனவே மூத்தாயிட்டார், ஆனால் மகனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ இறந்த அவருக்கு யாரு பேர பிள்ளைகள், இந்த பேர பிள்ளைகள் அனந்தரத்தில் வருவார்கள். எப்ப மகன் வழியால் வந்த பேர பிள்ளைகளாக இருந்தால் அனந்தரத்தில் வருவார்கள். இப்ப மகள் வழியாக வந்த பேர பிள்ளைகளாக இருந்தால், மகள் இறந்து விட்டால், ஒரே ஒரு மகள் வைங்க, ஒருவருக்கு மூத்தானவருக்கு ஒரே ஒரு மகள், அந்த மகளும் இறந்து விட்டால் அந்த மகளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேர குழந்தைகள், இந்த பேர குழந்தைகள் அனந்தரக்காரர் லிஸ்ட்ல என்ன செய்ய மாட்டாங்க, மகளுடைய பிள்ளைகள் வரமாட்டார்கள், மகனுடைய பிள்ளையாக என்ன செய்வார்கள், வருவார்கள். இப்ப இவங்கள் இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த அனந்தரக்கார லிஸ்ட தாண்டியுள்ள குடும்பத்தவர்கள், அனந்தரக்காரர்கள் யாருமே இல்லாவிட்டால் அதை குடும்பத்தவர்களுக்கு வழங்கணும்னு சட்டம். இப்ப உதாரணமா ஒரு பெண்மணி மரணிக்கிறாள் அல்லது ஒரு ஆண் மரணிக்கிறாள், குடும்பம் வந்து அவருக்கு அனந்தரக்காரர் யாருமே இல்லை, கணவனும் மனைவியும் இல்ல, பெற்றோர்களும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, சகோதரர்களும் இல்ல, ஒருத்தருமே இல்லைன்னு இவருக்கு ஒரு மகன் இருந்து அந்த மகன் மூத்தாய், மகள் இருந்து அந்த மகள் மூத்தாயிட்டான், அந்த மகளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவங்க அனந்தரக்கார லிஸ்ட்ல உள்ளவர்களா என்றால் இல்ல, ஆனா குடும்பத்தவர்கள் அப்படித்தானே. அப்ப எனவே அனந்தரக்கார லிஸ்ட்ல உள்ளவர்கள் யாரும் இல்லாட்டி குடும்பத்தில் இருக்கும் சொந்தக்காரர்களுக்கு சொத்து வழங்கப்படும், இவங்க இல்லாட்டி, இவங்க இருந்தா குடிக்கலாது. ஒருத்தர் மௌத்தாரு, அவருக்கு வாப்பா இருக்காரு, வாப்பா இருக்காரு, பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், மகனுடைய பிள்ளைகள் சாரி மகளுடைய பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாப்பா இருக்காருன்னா மொத்த சொத்தும் வாப்பாக வைத்திரும், மொத்த சொத்தும் என்ன வாப்பாக வைத்திரும், மகன் இருக்கிறார் மொத்த சொத்து என்ன செஞ்சிடும் மகனுக்கு போயிடும், குடும்ப உறவினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பங்கு கிடைக்காது. சரி, வாரிசுக்காரர்கள் என்று யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் யாருமே இல்லாவிட்டால் அப்போது என்ன செய்யப்படும், குடும்ப உறவினர்களுக்கு வழங்கப்படும். சரி, இறந்த பெண்மணிக்கு கணவன் மட்டும்தான் இருக்காரு, கணவன் தன்னுடைய பகுதி ஆஃப எடுத்துட்டாரு, மத்த ஆஃப ஏனைய வாரிசுக்காரர்கள் யாருமே இல்ல, கணவனுக்கு கொடுக்கலாமா, இல்ல கொடுக்க கூடாது, என்ன செய்யணும், குடும்ப உறவினர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களுக்கு வழங்கப்படணும். இப்ப இறந்தவருக்கு மகளுக்கு புள்ள இருக்குது, இறந்தவருக்கு மகளுக்கு புள்ள இருக்குது பேர பிள்ளைகள், அந்த பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாரு, கணவனுக்கு பாதியை கொடுத்து போட்டு குடும்ப உறவுல வரக்கூடிய அந்த பேர பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படும், அது வழங்கப்படும். யாருமே இல்லைன்னு வைங்க, அதாவது அந்த பெண்மணிக்கு கணவனை விட்டா குடும்பம் யாருமே இல்லை, அப்பையும் உளமாக்கல் சொல்றாங்க, அந்த ஊர்ல பைசுல் மால் இருந்தா பைசுல் மாலுக்கு அதை கொடுங்கன்றாங்க பேலன்ஸ், அந்த ஊர்ல பைசுல் மால் இருந்தா என்ன செய்யுங்க சகோதரர்களே, பாருங்க உறவுல அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய வித்தியாசத்தை, பிறப்பால் ஏற்பட்ட உறவு இருக்குதே இது பலம் வாய்ந்தது. நீங்க பிறந்ததுல யாரெல்லாம் உங்களுக்கு சகோதரர் சகோதரி குடும்பம் மாமா மச்சான் யாரெல்லாம் ஆனாங்களோ இவங்க எல்லாம் மிக நெருக்கமானவர்கள். கணவன் என்பது வெளியிலிருந்து வந்தால் அப்படியா இல்லையா, மனைவி என்பது வெளியிலிருந்து வந்தால், அப்ப எனவே குடும்ப உறவுல மிக பலமான உறவு கொண்டவர்கள் இவர்கள் தான். அப்ப கணவனுக்கு கொடுக்கிறதா இருந்தா உலமாக்கள் என்ன சட்டம் சொல்றாங்க, குடும்ப உறவு என்று யாருமே இருக்கக்கூடாது, அந்த ஊர்ல பைத்துல் மால் சிஸ்டமும் இல்லைன்னு வைங்க, சமயத்துல ஊர்ல பைத்துல் மால் சிஸ்டம் இருக்காது, இப்ப என்ன செய்யுது, கும்பை கடல்ல கொட்டுறதா, சரி அப்ப அவரை கொடுங்க, கணவருக்கு அப்ப என்ன செய்யலாம், வழங்கலாம். அப்ப எனவே எடுத்தோடனே இப்ப எங்களுக்கு சந்தையுடைய சட்டம் சொல்லும் போது நாம் என்ன சொன்னோம், பேலன்ஸ் ஆகுனா சேர புள்ள இருக்குது அந்த புள்ள அதெல்லாம் கதை பார்க்கப்படாது, வாப்பட கையில கொடுத்துட வேண்டியதுதான், பேலன்ஸ் ஆகுனா மகள்ட மகள் பேர பிள்ளையில இருக்கிறது இல்ல இல்ல வாப்பாக்கு தான் கொடுக்கணும், அது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம், பேலன்ஸ் அவர் எடுப்பாரு. ஆனால் கணவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேலன்ஸ கொடுக்கிறதா இருந்தா, இந்த மாதிரி உறவுகள் யாருமே இல்லாம ஊர்ல பைத்துல் மால் சிஸ்டமும் இல்லாம இப்படி இருந்தால் தான் என்ன செய்யப்படும், கணவனுக்கு மத்த பாதிய கொடுக்கப்படும். சரி, அப்ப கணவனை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று அவர் பிள்ளைகளோடு இருந்தால் சொத்துல நாளில் ஒரு பகுதி அவருக்கு சொந்தமாகும். பிள்ளைகள் இல்லாமல் வந்தால், இறந்த அந்த பெண்மணிக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவருக்கு வந்து அந்த பெண்மணியினுடைய அரை பகுதி என்ன செய்யப்படும், அவருக்கு கொடுக்கப்படும். அடுத்ததாக மனைவியினுடைய சத்தம் மனைவியினுடைய பங்குகளை இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் விளங்கப்படுத்தலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப்.